அறிவாலயத்துக்கு உள்ள விழுந்தா திமுக, அங்கங்க தெருவில் விழுந்தா அதிமுக. எதுக்குடா, எதுக்கு பதவி? நாடு நம்ம நாடு, அவ யாரா உனக்கு செய்து தர? யாரா கருணாநிதி, யாரா ஜெயலலிதா? இன்னமா யோசிக்க மாட்டேன்.
மே மாதம் 16 தேதி நடைபெறவுள்ள தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தலின் பரப்புரைகள், தேர்தல் பிரச்சாரங்கள் என்பன சூடு பறக்கின்ற இந்த வேளையிலே திராவிட முன்னேற்றக் கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் என்ன வாக்குறுதிகளுடன் மக்களை எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்றும், எப்படியான சவால்களை அவர்கள் சமாளிக்கப் போகின்றார்கள் எனவும் பார்ப்போம். திராவிட இன மக்களின் உரிமைகளை பாதுகாத்திடவும் ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்திடவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை 1949 ஆண்டு செப்டம்பர் மாதம் 17 தேதி அறிஞர் அண்ணா தொடங்கினார். தந்தை பெரியாருக்கும் அறிஞர் அண்ணா மற்றும் முன்னணி தலைவர்களுக்கும் இடையே சில கருத்து மாறுபாடுகள் ஏற்பட்டதால் அவர்கள் திராவிடர் கழகத்தில் இருந்து விலகி திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கினார்கள். அப்பொழுது அறிஞர் அண்ணா அதன் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். திமுகவின் நீண்ட வரலாற்றின் சுருக்கம் அப்படி இருக்க, வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலை சந்திக்க திமுக கட்சியானது காங்கிரஸ் கட்சி, புதிய தமிழகம் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, சமூக சமத்துவப்படை, தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி ஆகியவற்றுடன் இணைந்து கூட்டணி அமைத்துள்ளது. இதில் காங்கிரஸ் கட்சிக்கு 41 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. காங்கிரசுடன் கூடா நட்பு என பிரிந்த திமுக இப்பொழுது கூடும் நட்பு என மீண்டும் காங்கிரசுடன் கூட்டணி வைத்த காரணம் என்னவென திமுக செய்தித் தொடர்பு செயலாளர் TKS இளங்கோவன் அவர்களிடம் கேட்டோம்.
நாங்கள் காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து பிரிந்த பொழுது காங்கிரஸ் இந்தியாவை ஆளுங்கட்சியாக இருந்தது. அந்த நேரத்தில் ஈழத்தமிழர் பிரச்சனையில் அவர்கள் எடுத்த நடவடிக்கை எங்களுக்கு உகந்ததாக இல்லை, எங்கள் தமிழர்களை காப்பாற்றுவதற்கு இந்த மத்திய அரசு தயாராக இல்லை என்று கோபித்துக் கொண்டு இந்த காங்கிரஸ் அரசிலிருந்து நாங்கள் வெளிவேறி வந்தோம். ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து ஈழத்தமிழர்களின் பிரச்சனையில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணையத்தில் ஒரு வலுவான தீர்மானத்தை மத்திய அரசு கொண்டு வரவில்லை, ஆதரிக்கவில்லை என்ற காரணத்தினாலே வெளியேறினோம். ஆனால் இன்றைக்கு கொள்கை அளவிலே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மதவாத கட்சி என்கிற அடிப்படையிலே நாங்கள் காங்கிரசோடுதான் இணைந்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது.
தமிழகத்தின் இருபெரும் கட்சிகளான அதிமுக, திமுக ஆகிய இரண்டுமே ஊழல்களில் சிக்கிய கட்சிகளாகும். அப்படி இருப்பினும் திமுகவின் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் மட்டும் பரந்தளவில் மக்களால் பேசப்படும் ஒரு விடயமாக இருக்கின்றது. இதற்கான காரணத்தை தராசு பத்திரிகையின் நிறுவன ஆசிரியரும் வழக்கறிஞருமான ஷியாம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டோம்.
2G ஸ்பெக்ட்ரத்துல பேசப்பட்ட தொகை வந்து ரொம்ப ஜாஸ்தி, கற்பனைக்கும் எட்டாத ஒரு தொகை. ஆனா அது வந்து ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் தான் லாஸ், ராங் பாலிசி எடுத்ததுனால அரசுக்கு வர வேண்டிய, கஜானாவுக்கு வர வேண்டிய பணம் வரல, இதுதான் அதோட ஒட்டுமொத்த குற்றச்சாட்டு. அப்படின்னா அவ்வளவு பணமும் வந்து யாரோ ஒரு பிரைவேட் பார்ட்டிக்கு போயிருக்குது அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்படி ப்ரூவே பண்ணலையே. வழக்கு வந்து கீழமை நீதிமன்றத்துல இருக்குது, இந்த முதல் கட்டத்தை அது தாண்டல. கீழமை நீதிமன்றத்துல தொடர்ந்து இருக்கிறதுனால திமுக பேர்ல அந்த குற்றச்சாட்டு ஒட்டியே இருக்குது. ஜெயலலிதா மீதான வழக்கு வந்து கீழமை நீதிமன்றத்துல அவங்க குற்றவாளின்னு தீர்மானிக்கப்பட்டு பிறகு அதற்கடுத்த மேலமை நீதிமன்றத்துல வந்து அந்த மேல்முறையீட்டுல வந்து அவங்க நிரபராதின்னு தீர்மானிக்கப்பட்டு இப்போது சுப்ரீம் கோர்ட்ல இருக்குது. அதனால அந்த குற்றச்சாட்டு எடுபடல, இந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து மக்கள் மன்றத்துல வைக்கப்படும்.
2G ஸ்பெக்ட்ரம் பற்றி திமுகவின் செய்தித் தொடர்பு செயலாளர் TKS இளங்கோவன் கூறுகையில்,
அதுல ஊழல் நடைபெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. கணக்கு தணிக்கையாளர் இந்த தொகையை, கட்டணத்தை அதிகமாக வைத்திருந்தால் இந்த இழப்பு அதிக தொகை வந்திருக்கும், இப்பொழுது வரவில்லை என்று சொன்ன ஒரு வாக்கியத்தை ஊழலாக மாற்றி நீதிபதிகளும் அது குறித்து முழுமையாக தங்களுடைய பரிசீலனை செய்யாமல் வேகமாக கருத்து சொன்ன பிறகு நடைபெறுகிற வழக்கு. அந்த வழக்கை நாங்கள் துணிச்சலோடு சந்தித்து வருகிறோம். ஏனென்றால் அந்த வழக்கிலே எந்தவித ஆதாரமும் குறிப்பிடப்படவில்லை, சில நிர்வாக நடைமுறையிலே உள்ள தவறுகளை மட்டும்தான் சொல்லியிருக்கிறார்களே தவிர ஊழலுக்கான எந்த ஆதாரத்தையும் நீதிமன்றத்திலேயே இதுவரை யாரும் சொல்லவில்லை.
திமுக மீது வைக்கப்படும் அடுத்த குற்றச்சாட்டு குடும்ப அரசியல். பாமக, தமாக, காங்கிரஸ் உட்பட்ட பிற கட்சிகளும் குடும்ப அங்கத்தவர்களுக்கே முதலிடம் கொடுத்தாலும் திமுக மீதான குடும்ப அரசியல் என்ற குற்றச்சாட்டு மிக அதிகமாக காணப்படுகின்றது. இது பற்றி திமுக செய்தி தொடர்பு செயலாளர் டி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் சற்று கவலையுடன் இப்படி தெரிவித்தார்.
அது குடும்ப அரசியல் என்கிற விமர்சனம் எங்களை பொறுத்தவரை அதை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியவில்லை. இந்த குற்றச்சாட்டுகள் உருவாக்கப்படுகிறதே தவிர இது ஒரு இயல்பாக அமைந்துவிட்ட ஒன்று என்றுதான் நாங்கள் பதில் சொல்லணும்.
இந்த குற்றச்சாட்டு பற்றி தராசு பத்திரிகையின் ஆசிரியர் ஷியாம் அவர்கள் இப்படி விளக்குகிறார்.
திமுக மீது மட்டும் குடும்ப அரசியல் சொல்றது அவ்வளவு பொருத்தம் கிடையாது. காரணம் எல்லாருமே அரசியல்ல வந்து இந்தியா பூராவுமே அடுத்தடுத்த வாரிசு தலைவர்கள் உருவாகிட்டு தான் இருக்காங்க. நேருவுக்கு பிறகு வந்து இந்திரா காந்தி அம்மா தானே, இந்திரா காந்தி அம்மாவுக்கு பிறகு வந்து அவங்க மருமகள் வந்து சோனியா காந்தினாலும் திருப்பி வந்து ராகுல் காந்தியை தான் அவங்க முன்னிறுத்துறாங்க. அப்படி பார்த்தா வந்து பிஜேபியில மட்டும்தான் வந்து அந்த வாரிசுகள் வர்றது இல்லை, மேல்மட்டத்துல கீழ்மட்டத்துல நமக்கு தெரியாது. ஆக இந்தியால வந்து சினிமா நடிகர்களுக்கு அவங்க மகன்கள் எப்படி அடுத்தாப்புல சினிமா நடிக்க வராங்களோ, இல்ல ஒரு கம்பெனியில வந்து மேனேஜிங் டைரக்டரா இருக்கிறோட மகனே வந்து அடுத்த மேனேஜிங் டைரக்டரா எப்படி வராரோ, இல்ல ஒரு டாக்டரோட மகனே எப்படி அந்த ஆஸ்பத்திரிக்கு இன்னொரு டாக்டரா வராரோ, இப்படிதான் வந்து அரசியல்லையும் வந்துட்டு இருக்குது. ஆனா வாரிசுகளுக்காக மட்டும் ஜனங்க ஓட்டு போடுறது கிடையாது. குடும்ப அரசியல்ங்கிறத திமுகவை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி பார்த்தா இப்ப வந்து விஜயகாந்த் புதிய சக்தியா இருக்கிறாரு. விஜயகாந்த் சுத்தி இருக்கிறவங்க யாரு? அவங்க மனைவி பிரேமலதாவும் அவங்க மனைவியோட தம்பி சுதீஷன் தானே. இப்படி வந்து எல்லா கட்சிகளை பத்தியுமே நம்ம சொல்லலாம். அதனால அது ஒரு பொருத்தமான குற்றச்சாட்டு இல்ல. ரெண்டாவது, ஸ்டாலின் வந்து அவர் ஒரு 30-35 வருடமா அரசியல்ல இருக்கிறாரு. அவர் அந்த அரசியல் பல அக்னி பிரவேசங்களை எல்லாம் தாண்டி வந்திருக்கிறாரு. அதனால வெறுமனே கலைஞரோட மகன்கிற மட்டும் அவருக்கு டிஸ்குவாலிபிகேஷன் ஆகாது.
இது SBS தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தல், அதில் திராவிட முன்னேற்ற கழகம் பற்றிய ஒரு அலசல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை அமல்படுத்த சட்டம் கொண்டுவரப்படும் என அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. பல வருடங்கள் ஆட்சியில் இருக்கும்போது செய்யாத இந்த மதுவிலக்கை இப்பொழுது செய்வதற்குரிய காரணம் என்னவென்று திமுக செய்தி தொடர்பு செயலாளர் இளங்கோவனிடம் கேட்டபொழுது,
நாங்கள் ஆட்சியிலே இருக்கும் பொழுது 1971 ஆண்டிலே தான் மதுவிலக்கை ரத்து செய்தோம். பிறகு 73 ஆண்டிலே மீண்டும் மதுவிலக்கை அமல்படுத்தி விட்டோம். திமுக ஆட்சியிலே இருக்கும் பொழுதே நாங்கள் அமல்படுத்திய மதுவிலக்கை 5 ஆண்டுகள் பிறகு MGR அவர்கள் வந்து அதிமுக ஆட்சியிலே மீண்டும் ரத்து செய்தார். ஜெயலலிதா ஆட்சியிலே அந்த மதுவை அரசாங்கமே விற்பதற்கு டாஸ்மாக் என்ற பெயரிலே நிறுவனத்தை உருவாக்கி கடைகளை திறந்தார். எனவே எங்களை குற்றச்சாட்டு இந்த நிலையிலே இந்த தீவிரம் மதுவின் தீமை எந்த அளவுக்கு பரவி இருக்கிறது என்று இப்பொழுது நாங்கள் பார்க்கும் பொழுது அதற்கு முடிவு எட்ட வேண்டும். எங்களுடைய முடிவு கொஞ்சம் நாங்கள் காலதாமதமாக எடுத்திருந்தாலும் இது ஒரு நல்ல முடிவாக இருக்கும்.
கவர்ச்சிகரமான தேர்தல் அறிக்கையை திமுக வெளியிட்டு விட்டதால் மட்டும் அக்கட்சி வெற்றி பெற்றுவிடும் என்று சொல்லிவிட முடியாது என சொல்கிறார் தராசு பத்திரிகையின் ஆசிரியர் ஷியாம் அவர்கள்.
திமுகவோட தேர்தல் அறிக்கை வந்து அட்ராக்டிவா தான் இருக்கு. அவங்க வந்து மதுவிலக்குங்கிறது இப்போ ஒரு பர்னிங் ப்ராப்ளமா தமிழ்நாட்டில் இருக்குது. மதுவிலக்க பற்றிய அவங்களோட எண்ணங்களை வந்து அவங்க அறிக்கையில 19 பக்கத்துல சொல்லியிருக்கிறாங்க. அதுல அவ்வளவு தெளிவில்லை, இருந்தாலும் மதுவிலக்க பற்றிய ஒரு முதல் அடியை எடுத்து வைக்கிறாங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். திமுக தேர்தல் அறிக்கையை வந்து அப்ப வந்து சிதம்பரம் மினிஸ்டரா இருந்தப்ப 2006 தேர்தல் கதாநாயகனே வந்து திமுக தேர்தல் அறிக்கை தான் சொன்னாரு. ஆனா வந்து 2006 தேர்தலில் கூட திமுக வந்து மெஜாரிட்டி அடையல. ஒரு நல்ல தேர்தல் அறிக்கையாக இருந்தாலும் கூட 96 சீட்டு தான் வந்து அதால பெற முடிந்தது. இப்ப வந்து அதை விட ரொம்ப கடினமான போட்டி மக்களவை கூட்டணிங்கிறது. அது ஒரு சரியான போட்டி தான், அதை வந்து நம்ம புறந்தள்ள முடியாது. 6 பார்ட்டி சேர்ந்து ஒரு அமைப்பு கீழே ஒரே கொடைக்கீழே திரண்டு இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலுக்கு ரொம்ப புதுசு. அதனால வெறும் தேர்தல் அறிக்கை மட்டுமே திமுகவுக்கு வெற்றியை தேடி தராது என்பதுதான் என்னோட சொந்த அபிப்பிராயம்.
கடந்த சட்டமன்ற தேர்தலில் நகைச்சுவை நடிகர் வடிவேலுவை பிரச்சாரத்திற்காக களமிறக்கிய திமுக இம்முறை பட்டிமன்ற பேச்சாளர் திண்டுக்கல் லியோனியை களமிறக்கியுள்ளது.
அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஸ்பீச் World investment conducted by Dr. Amma. Dr. Amma made so many revolutions in Tamil Nadu. Dr. Amma. தானை தலைவன் டாக்டர் கலைஞருடைய பெருமைக்கு போக வேண்டியதுதான் மெட்ரோ ரயில் திட்டம். ஆனா அதிமுக காரங்க என்ன சொன்னாங்க, ரிப்பன் வெட்டி துவக்கி வைப்பாரு, வெக்கமா இல்ல.
திமுகவில் எங்கும் கட்ட பஞ்சாயத்து, எதிலும் கமிஷன், ஊருக்கொரு அதிகார மையம், அதுவும் தனி ஆளுகைக்குட்பட்ட பிரதேசமாக மதுரையின் நிர்வாகம் நடந்து கொண்டிருந்தது பற்றி கேட்டபொழுது திமுக செய்தி தொடர்பு செயலாளர் இப்படி கூறினார்.
அது ஒரு பிரச்சாரம், ஒரு தனி எல்லா கட்சியிலும் குழுக்கள் இருக்கின்றன. அதிமுகவில் நாள்தோறும் நடக்கிறது, தமிழகம் முழுவதும் நடக்கிறது. மதுரைக்கே ஒரு ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் வைத்துக் கொண்டு திமுகவுக்கு ஒரு பெரிய முத்திரை குத்துவதோ அல்லது அதை தடுக்கும் வகையிலே அதுல சம்பந்தப்பட்டவரை திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்தே நீக்கி வைத்திருக்கிறோமே, அதை பொருட்படுத்தாமல் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து கூறுவதோ என்ன பலனை தரும்?
சரி, நமக்கு நாமே என்ற பெயரில் ஊரூராக சென்று ஸ்டாலின் அவர்கள் கடந்த தமது ஆட்சியில் சில தவறுகள் இருக்கத்தான் செய்தது, மன்னியுங்கள் என்று மன்னிப்பு கேட்டது பற்றி,
அது ஏதேனும் மக்கள் தவறு என்று நினைத்தால் அதற்காக மன்னிப்பு கோரியிருக்கிறார். இது ஒரு வெளிப்படையான தன்மை. ஆனால் தமிழ்நாடு இன்றைக்கு நிர்வாக ரீதியாக மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. வளர்ச்சி இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, தொழிற்சாலைகள் இந்த மாநிலத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்றன, விவசாயிகள் துன்பத்தில் இருக்கிறார்கள், நெசவாளர்கள் துன்பத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் செய்த திருத்த தவறுகளை மன்னித்து விடுங்கள், நாங்கள் மீண்டும் தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்கிறோம் என்று அவர் சொல்வதிலே என்ன தவறு இருக்கும்?
முள்ளிவாய்க்கால் போரின் போது அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி 2008 நடந்த மயிலை மாங்கொல்லை மாநாட்டிலே ஈழப்போரை தடுக்க முடியவில்லை என்றால் எனக்கு ஏன் இந்த பதவி என்று கருணாநிதி அவர்கள் பேசியிருந்தார். 3 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்துவிட்டு போர் நின்றுவிட்டது என்று அவர் பின்னர் கூறி சென்றார். இது பற்றி திமுக செய்தி தொடர்பு செயலாளர் TKS இளங்கோவனிடம் கேட்டபொழுது,
அங்கிருந்து அன்றைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரணாப் முகர்ஜி அவர்கள், நாங்கள் இலங்கைக்கு பேசிவிட்டோம், அவர்கள் போர் நிறுத்த ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் செய்தி அனுப்பி, அந்த செய்தியை அன்றைக்கு அங்கே நிதியமைச்சராக இருந்த ப சிதம்பரம் அவர்கள் நேரடியாக தலைவரை சந்தித்து அவர்கள் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டார்கள், நீங்கள் உங்கள் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளுங்கள் என்று கோரிக்கை வைத்த பிறகு இப்படி மத்தியிலே இருக்கிற 2 அமைச்சர்களே சொல்லும் பொழுது நாம் எப்படி இதை தடுக்க, இதை நம்பாமல் இருக்க முடியும் என்ற எண்ணத்திலே முடித்துக் கொண்டாரே தவிர அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியின் அடிப்படையிலே அவர் அதை மேற்கொண்டார்.
பொதுவாகவே தமிழக சட்டமன்ற தேர்தலில், அதுவும் குறிப்பாக MGRக்கு பிற்பாடு அதிமுக என்று மாறி மாறி இரு கட்சிகளில் ஒன்றே வெற்றி பெற்று வந்திருக்கின்றன. அந்த வகையில் இப்பொழுது ஆட்சியில் அதிமுக இருப்பதனால் மே மாதம் வருகின்ற தேர்தலில் திமுக தான் ஆட்சியை பிடிக்க வேண்டும் அல்லவா? இதற்கு பதில் அளிக்கிறார் ஷியாம்.
அப்படி நான் நினைக்கல. என்ன காரணம்னா, 2001 அதிமுக ஆட்சி, 2004 பாராளுமன்ற தேர்தலையே அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது 40 தொகுதிகளிலுமே தோற்று போனது. ஆனா 2011 அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது, 2014 பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அதிமுக வந்து 40 இடங்களுக்கு 37 இடங்கள்ல வந்து வெற்றி பெறுது. ஆக சட்டமன்ற தேர்தலில் மாற்றி மாற்றி தான் MGRக்கு பிறகு 2 கழகங்களும் ஆட்சி பண்ணுதுங்கிறது அது ஒரு ஜிங்ஸ் தான். அது வந்து இந்த வாட்டி அடிபட்டு போயிருமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. காரணம் வந்து ரொம்ப பலமுனை போட்டி. பலமுனை போட்டியில இந்தியா மாதிரி வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்துல முதல்ல ஓடி வர்றவனுக்கு சீட்டு சொந்தம். அப்ப வந்து 1977 30% ஓட்டு தான் வந்து MGRோட அதிமுக வாங்குது. அதுக்கு எதிரான 70% ஓட்டு 3 பிரியுது. திமுக வந்து 25% ஓட்டு. ஆனா அதிமுக கூட்டணி வந்து 1977 164 இடத்துல அவங்க ஜெயிக்கிறாங்க. பலமுனை போட்டி எப்பவுமே வந்து முதல்ல வர்றவங்களுக்கு ரொம்ப அனுகூலமா முடியும். அப்போ அதிக பலம் உள்ள கட்சி எதுன்னு நம்ம பார்க்கணும். அது வந்து அதிமுக தான் வந்து 30% ஓட்டு எளிதா வாங்கிடுவாங்க. அவங்களோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து 44%. இப்ப ஆன்டி இன்குமன்சி, அவங்க மேல இருக்கிற அதிருப்தி எல்லாத்துக்குமே ஒரு 14% நம்ம கழிச்சா கூட 30% ஓட்டுங்கிறது அவங்களுக்கு சாத்தியமாகக்கூடிய ஒன்றுதான். அப்ப 70% ஓட்டு பல முனைகளாக பெரியுது. அப்படிங்கும்போது திமுகவுக்கு அடுத்தாப்புல அதிமுக, அதிமுகவுக்கு அடுத்தாப்புல திமுக அப்படிங்கிற அந்த கணிப்பு இந்த தேர்தலுக்கு பொருந்தி வராது.
வயதான காமராஜர் முதல்வர் பதவிக்கு ஆசைப்படலாமா என்று 1970 மே மாதம் திருச்சியில் ஒரு கூட்டத்தில் கருணாநிதி கூறியதாக தினத்தந்தியில் அன்று செய்தி வெளிவந்தது. இன்று 90 வயதை தாண்டிய கருணாநிதி அவர்கள் முதல்வர் பதவிக்கு போட்டியிடுவதே திமுகவின் பலவீனம் என சொல்கிறார் தராசு பத்திரிகையின் ஆசிரியர் ஷியாம் அவர்கள்.
திமுக பலங்கிறது அதோட கட்டுக்கோப்பான கட்சி அமைப்பு தான், அவங்களோட கேடர் ஸ்ட்ரென்த், அதோட பலம். பலவீனம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுகிறவர் இவ்வளவு 90 அகவையை தாண்டிய நிலையில் முன்னிறுத்தப்படக்கூடாது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஸ்டாலினை முன்னிலைப்படுத்தி திமுக தன்னுடைய கேம்பெயினை தொடங்கியிருந்தால், ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லியிருந்தால், இதைவிட அவர்களுக்கு அதிகமான ஆதரவு இருந்திருக்கும் என்பது எனது கருத்து.
இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கட்சிதான் வெற்றி பெறும் என அடித்து சொல்கிறார் தராசு பத்திரிகையின் நிறுவன ஆசிரியரும் வழக்கறிஞருமான சியாம் அவர்கள்.
என்னோட சொந்த கணிப்பு வந்து அதிமுக தான் வெற்றி அடையும் தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் வந்து நான் சொன்ன அந்த பலமுனை போட்டி தான். பலமுனை போட்டியில ஓட்டு பிரிப்பு என்பது அது வந்து கண்டிப்பாக அதிக பலம் வாய்ந்த ஒரு கட்சிக்கு சாதகமாக முடியும்.